நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம சந்திக்க போகிற இளைஞர் மிஸ்டர் சரவணகுமார் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆளாக இருக்கார். இவர் இவர்கிட்ட இப்போ பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான, அவர் சொல்லும்போது அந்த கருத்துக்கள் சொல்கிற விதமும் நம்மளை அப்படியே கவர்ற மாதிரி இருக்குது. இவர் வந்து இப்போது நிறைய தோட்டங்கள் அமைச்சு கொடுக்கறது அதுதான் அவருடைய வேலையாக எடுத்து பண்ணிகிட்ருக்காருனாலும் இவர் சொல்கிறதுல வந்து நமக்கு எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க இப்போ அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சரவணகுமார்.
வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம நிறையா ஒரு இயந்திர வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம். முதல் இருந்த வாழ்க்கைகள் வேறு, வாழ்க்கை முறைகளை நம்ம தேவைகள் அதிகரிக்குது. ஆனால் நம்ம எத்தனையோ சொத்து சுகம் என்னென்னமோ வாழ்க்கையில் எத்தனையோ சேர்த்திட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி சேர்த்த முடியாதது இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி மரங்களை நம்ம எத்தனையோ மறந்துட்டோம். இயற்கையில் வந்து பேணி காக்கிறத விட்டு விலகிட்டோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி. நான் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும், என் லேண்ட்ஸ்கேப்பிங் என்னென்னு தெரியாது, கார்டன் பேலஸ் என்னென்னு தெரியாது. ஒரு ஆர்வம் இருந்தது முதல்ல. முதல்ல வந்து ஏதோ கம்பெனி வேலைக்கு போயிட்டுருந்தேன், கட்டட வேலை செய்யாத வேலையிலே கிடையாது. இந்த வேலை கிடைக்குமா அந்த வேலை கிடைக்குமான்னு கடவுள் புண்ணியத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எங்கள் வீட்டில் செடி நடணும், வந்து யாராவது நட்டி கொடுத்தா பரவாயில்ல, யாரும் கிடைக்க மாட்டேங்கிறான்னாங்க. அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டேன். அவங்க வீட்டில் போய் செடியெலாம் நட்டி கொடுத்து அவங்களுக்கு திருப்தி கிடச்சிது. நான் நட்டி கொடுத்த செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்தது. எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆர்வம் கிடச்சிது. ஆர்வம் கிடைக்கும்போது நான் போய் என்னோடய வேலையை கரெக்டாக நானே அப்போ செக் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். நான் முதல்ல வந்து சுய பரிசோதனை கண்டிப்பாக முக்கியம். வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப மேலே வரணும்னா சுய பரிசோதனை கண்டிப்பாக முக்கியம். நம்மளை, நம்ம செய்கிற வேலைகள், நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம பேசுகிற பேச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல நம்மளாமலே செக் பண்ணிக்கணும். அப்படி விதத்தில் நான் அவங்க வீட்டில் போய் நான் நட்டின செடி நல்லா வந்திருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு நட்டின செடி அதனால் நல்லா வந்திருக்கான்னு போய் செக் பண்ணிக்குவேன். அவங்க வீட்டில் செடிகள் நல்லா வந்ததுனால வெளியில் நிறையா இடத்துல கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லுவேன், என்னுடைய வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு என்னோடய வேலை தான், நான் செய்கின்ற வேலை தான் என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட்டு. நான் நல்லா வேலை செஞ்சேன்னா அந்த இடத்துல யாராவது வந்து பார்க்குறவங்க பரவாயில்ல இவர் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படிம்பாங்க. யார் இந்த வேலையை செஞ்சது நல்லா இருக்கு அப்படின்னா அவர் நம்ம பையன்தான், தெரிஞ்சவங்க தாங்கன்னு அவங்க மூலியமாக வேறு வேலை வரும். அப்படி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நல்லா நல்லா வேலை செஞ்சு நிறைய பேர் எனக்கு பழக்கமாக இருக்க ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகள், பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், காலேஜ், அப்படி ஏகப்பட்ட இன்றைக்கி வந்து வேலை செஞ்சுட்ருக்குறோம். முதல் முதல் நான் ஒருத்தனாக ஒன் மேன் ஆர்மி மாதிரி முதல் முதல் நான் கத்திரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் செடி வெட்டுறக்கு போயிட்டு இருந்தேன். செடிகளெல்லாம் வெட்டுவேன், எல்லா மரங்களையும் டிசைன் பண்ணுவேன், போன்சாய் எல்லாம் பண்ணுவேன். அப்போது எனக்கு எல்லாம் அப்படி பண்ண என்னென்னா அடுத்த ஸ்டெப்பு நான் போகணும். அப்படி போகும்போது ஆட்களை ரெண்டு பேர்த்து சேர்த்துனேன், அப்புறம் மூணு பேர், அப்படியே படிப்படியாக ஆள்களை வேலைக்கு சேர்த்தி இன்றைக்கி தெரிஞ்சுட்டா 27 பேர் எங்களோட வேலைக்கு இருக்கிறாங்க. 27 ஃபேமிலி எங்கிட்ட வேலைக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துல எனக்கு பெரிய மன திருப்தி. ஒரு காலத்தில் நான் ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த இயற்கை, இந்த பசுமை எனக்கு பெரிய ஒரு, எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது இந்த பசுமை தான். எனக்கு இந்த சாப்பாடு போடுறதே இந்த பச்சை தான். செடிகளை வந்து நான் உள்ள உணர்வாக உள்ள எடுத்துக்கிட்டு நிறையா செடிகளை போய் நிறைய இடத்துல நட்டி கொடுத்துட்டு அவங்க கேட்குற விதம் எப்படி இருக்குன்னு அவங்கள முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு தேவைப்படுற செடி அப்புறம் மரம் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நட்டி கொடுத்தோம். அதில் நிறைய எனக்கு வந்து வேலை வருமானம் ஒரு வகையில் வந்து பேர் ஃபுல்லாக கிடச்சிட்ருந்துச்சு. அடுத்தபடியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் என்னென்னா, எனக்கு ஃபுல்லாக மரம் நடுறோம், செடிகள்லாம் நட்டிகிட்ருக்குறோம். அந்த சிறுதுளி வனிதா மகன், எங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு, அவங்க வீட்டில் வந்து வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சதை பார்த்து இந்த இடத்துல யார் இந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பையன் இருக்காருங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வேலைக்கு சேர்த்துனாங்க. யாருன்னு தெரியாது, அவங்கள பேப்பரில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உக்கடம் வாளாங்குளம் தூர்வாரும்போது அவங்க வந்து நின்றுருப்பாங்க, நான் பேப்பரில் பார்ப்பேன். பார்க்கும்போது பரவாயில்ல, ஏதோ நார்த் இந்தியன் போல் இருக்கு, நம்ம கோயம்புத்தூர் இறங்கி வேலை செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் அந்த வீட்டுக்கு போ ஒரு வீட்டுக்கு போய் நான் நின்றுருக்கும்போது அவங்களையவே பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக வந்தது. ஏற்கனவே அவங்க மேலே மரியாதை ரொம்ப ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. அப்புறம் ரெண்டாவது அவங்ககிட்ட போய் வேலை சேரும்போது, ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அவங்க இயற்கை, அதாவது தண்ணி சேவ் பண்ணணும், கண்டிப்பாக தண்ணி சேவ் பண்ணணும், மரங்களை எக்காரத்து கொண்டு வெட்டக்கூடாதுன்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்தால் அவங்க ஐயாவும் அப்படி தான், அம்மாவும் அப்படி தான். ஆனால் அவங்க வீட்டில் வேலை செய்யும்போது எனக்கு இந்த கார்டனெல்லாம் எடுத்துகிட்டு வேறு மாற்றி கொடுக்கணும், எத்தனை நாளில் மாற்றி கொடுப்பீங்க, 3 மாதம் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே பச்சை பசியன்னு எனக்கு தெரியணும்னாங்க. அப்போ நான் திடீர்னு எனக்கு தோணுச்சு, நான் ஒரு யோசனை வந்தது, ரேஸ் கோர்ஸில் நிறைய குப்பைகள் ஜாஸ்தி வரும், குப்பைகள்னால் அந்த மர குப்பைகள், எல்லார் வீட்லேயும் மரம் வச்சுருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு மேக்ஸிமம் 10 மரம் 12 மரம் வச்சுருப்பாங்க, அந்த இலதலையெல்லாம் டம்ப் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோ, அது மேடம் இந்த மாதிரி நான் இருக்கிற அந்த குப்பைகளை வச்சு நான் எதுவும் பண்ணுறேன்னு அவங்களுக்கு ஒரு ட்ராயிங் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ நான் வந்து கீழே எல்லாமே பெரிய ஒரு 2 அடிக்கு ஆழம் தோண்டி வீட்டை சுற்றியும் கீழே ஃபுல்லாக இலை தலையெல்லாம் நிறையா ஒரு 1.5 அடிக்கு தம்ப் பண்ணி, வேஸ்ட்டு எந்த இலையும் வேஸ்ட் பண்ணாமல் தம்ப் பண்ணி ஜிப்சம் எல்லாம் மேலே கொடுத்து யூரியா லைட்டாக வீசிவிட்டு போட்டு அதுக்கு மேலே செம்மண், பியூர் செம்மண், நல்ல செம்மண் போட்டு அதில் காயர், தென்னை மஞ்சின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் மேலே வீசி விட்டு போட்டுங்க. நல்லா வெறுமி கம்போஸ்ட்டு அந்த மண்புழ உரத்தெல்லாம் போட்டு நல்லா கலக்கி பார்த்திங்கன்னா அந்த பெட்டு மெது மெது மெதுன்னு இருக்கும். என்னென்னா கீழே ஏற்கனவே 1 அடிக்கு வந்து 2 அடியில் 1 அடிக்கு வந்து இலதலையெல்லாம் இருந்தது. அப்போ அதுக்கு மேலே இந்த சாயில் மண் போடும்போது பார்த்திங்கன்னா 1 அடிங்கிறது அப்படியே 1.5 அடி ஆகிடும். 1.5 அடி ஆனதுக்கப்புறம் நம்ம 1.5 அடிக்கு செம்மண் போட்டு மணல் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும். மணல் அது கூட தென்னை கழிவு, ரெண்டாவது இயற்கை உரம், இதெல்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ணி பெட்டிங் பண்ணி நிறைய அந்த புல்லெல்லாம் வச்சு நிறைய செடி வச்சு கொடுத்தேன். அவங்க 3 மாதம் எனக்கு டைம் கொடுத்தாங்க, 2.5 மாதத்துலேயே எல்லா செடியுமே வந்துருச்சு. அதில் எனக்கு பெரிய சக்ஸஸ், இப்படி தான் வேலை செய்யணும்னு நான் கற்றுக்கிட்டேன். இப்படியெல்லாம் பண்ணினா இப்படி இருக்குன்னு படிக்கிற மாதிரி அந்த இடம் ஆகிடுச்சு எனக்கு. அங்கே நிறைய நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு பெரிய ஸ்கூல் ஆகிடுச்சது. இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். 3 மாதத்தில் 2.5 மாதத்தில் செடியெல்லாம் வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இருக்கிற முழு திறமைகளையும் அதில் காட்டினேன். அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவங்க நிறைய மரங்களை பற்றி தான் பேசுவாங்க, அந்த மரங்களை காப்பாற்றணும், இந்த மரங்களை காப்பாற்றணும், எந்த மரத்தையும் வெட்டக்கூடக்கூடாது, நிறைய மரங்களை பற்றி பேசி எனக்கு மரங்கள் மேலே ஒரு ஆர்வம் வந்தது. மரங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நான் மரங்களை பற்றி இப்போ தான் கொஞ்சம் ரீசனாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மரங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற நம்முடைய பசுமை, நம்முடைய உடல்களை மறைக்கக்கூடிய எப்படி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு முக்கியமாக இருக்குதோ அதே மாதிரி பூமியினுடைய அந்த உடம்பை மறைப்பதற்கான ஒரு பெரிய உடுத்துற துணியாக மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை இன்றைக்கி வெட்டி வெட்டி உள்ளே இருக்கிற உடம்பை நமக்கு வெளியே காட்டிகிட்ருக்குறோம், யாருமே அப்படி விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் மரங்களை வந்து வளர்த்தணும். மரங்களால் என்ன பயன், சில புக்குகள்லாம் வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். மரங்களால் என்ன பயன் இருக்குது, தன்னுடைய வாழ்நாளில் பூரா மரம் வந்து 7 லட்சம் ரூபாயிலிருந்து 7.5-8 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளுக்காக செலவு செய்கிற காசை சேவ் பண்ணி கொடுக்குது ஒரு மரத்தினுடைய வாழ்நாளில்னு சில புக்கில் படிச்சுக்கிட்டேன். ஒரு மரத்துப்படி செலவு நம்மளுக்கு 7 லட்சம் 10 லட்சம் ரூபா நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்குதுன்னா 10 மரம் நட்டினா எத்தனை லட்சம் ஆச்சு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மரங்களும் நம்ம நட்டணும், அந்த மரங்களுடைய பயன் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். நாம் இருவர் நமக்குருவங்கிற மாதிரி அந்த நமக்குருவர் 3 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு மரம் இருக்கணும். ஒரு பிறந்த நாள், ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாள் வருதுன்னா ஒரு மரம் நட்டலாம். ஒவ்வொருத்தருடைய முக்கியமான ஆளுடைய நினைவு நாள் வருதா மரம் நட்டலாம். மறக்க முடியாத கல்யாண நாட்கள் அப்படிங்கிற நேரத்தில் மரம் நடலாம். 1 வருஷத்துக்கு 1 மரம் நட்டி அந்த அடுத்த கல்யாண நாள் வரைக்கும், பிறந்த நாள் வரைக்கும், நினைவு நாள் வரைக்கும் அந்த ஒரு மரத்தை வந்து வளர்த்தணும். இப்படி வந்து நான் உறுதி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாத்திட்டையுமே மரங்களை பற்றி தான், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஒரு பேசுறதுக்கு டைம் கிடச்சுன்னா அதில் வந்து கண்டிப்பாக 3 நிமிஷம் மரங்களை பற்றி பேசுவேன். உங்கள் வீட்டில் என்ன மரம் இருக்குது? மரமே இல்லைங்க. ஒரு நெல்லிக்காய் மரம்னாலும் வைங்க, இல்லை ஒரு சப்போட்டா மரம் வைங்க. ஏன்னா அந்த மரங்கள் இருந்ததுனால் சுவாசிக்கிற காற்றுல வர டஸ்ட்டுகளை அது வந்து கண்ட்ரோல் பண்ணி பியூர் காற்றாக இருக்குது. ஒரு மரம் 25% டஸ்ட்டுகளை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ வீட்டை சுற்றி மரம் வைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டே இல்லாத நோய் இல்லாத மனிதன், குறைவில்லாத செல்வத்துக்கு மேலே நோய் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக வரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி மரங்களை முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னால் வச்சு மரத்தை உற்பத்தி பண்ணாட்டிங்க கூட இருக்கிற மரத்தை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும். எங்கேயாவது ஒரு மரம் வெட்டினாங்கன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு போக வேண்டாம். ரீசனாக போய் ஏன் வெட்டுறீங்க, எதனால் வெட்டுறீங்க, என்ன பாதிப்பு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை எடுத்து அந்தவுக்கு வைக்க முடியுமா, இல்லை அதுக்கு அவங்க செலவு பண்ணுறதுக்கு தயாரா, இல்லை நிறையா பேர் இருக்கிறாங்க அதில் வந்து தெரியாமல் இந்த மரத்தை வெட்டி வீசிட்டு 2 மரத்தை நட்டினா சரியா போச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அது வளர்றதுக்கு எத்தனை வருஷமாகும், நம்ம நட்டுற மரம் வச்சு வளர்த்துறதுக்கு எவ்வளோ வருஷமானு ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு இதுக்கு ஏணி வச்சால் எட்டாது. முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற மரங்களை எப்படி வேரோடு எடுத்து வேறு பக்கம் வைக்கலாங்கிற ஒரு இதில் வந்து நான் ஈடுபட்டேன். அதுலேயும் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஒரு கம்பெனியில், ஒரு தனியார் கம்பெனியில் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் இந்த மாதிரி மரங்களை எடுத்து வேறு பக்கம் வைக்கணும். அந்த மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா அப்படி 25 வயசு 30 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த மரத்தை எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக போச்சுங்க, எப்படி இந்த மரத்தை எடுத்து பிழைக்குமா, இல்லை பிழைக்காமல் இது போயிடுச்சுன்னா அந்த கம்பெனியில் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன்னா எல்லாமே JCP-லிருந்து கிரைன் வரைக்கும் நான் தான் செலவு பண்ணுறேன். மரம் முளைச்சி ரெண்டு செடி வந்ததுக்கப்புறம் எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். நம்பிக்கை எதனால் சொன்னேன்னு எனக்கு அதுக்கு பேசுனதுக்கப்புறம் வெளியே வந்த ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு என்னால் முடியும். ஏன்னா முதல்ல வந்து நம்பிக்கை, யானையின் பலன் தும்பிக்கைகள் மாதிரி மனிதனுடைய பலன் நம்பிக்கை. ஒரு நல்ல நல்ல எண்ணத்தோடு நம்ம கண்டிப்பாக நினச்சோம்னா சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிட்டு பூஜை போட்டு மரத்துக்கிட்ட யாரும் இல்லாமல் கேட்டுட்டாப்பா முளைச்சேன் பேரை காப்பாற்று. ஏன்னா நான் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு டாக்டர் மாதிரி இப்போ வந்து சொல்கிறாங்க சரவணன் ஒரு ட்ரீ டாக்டர் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் படித்தது 8வது தான். ஆனால் என்னை ஒரு டாக்டர்னு அந்த லெவலுக்கு கொண்டு வரும்போதுங்க உண்மையாகவே நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஆனால் இந்த அகந்தை மட்டும் எனக்குள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் என்ன ஒரே டப்புன்னு ஒரு கொட்டு கொட்டிக்குவேன். இன்றைக்கி வந்து திட்டத்தட்ட ஒரு 40 மரங்களை வேரோடு தூக்கிட்டு போய் வெளியில் பக்கம் திட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கொண்டு போய் தள்ளி வச்சு சக்ஸஸாக வச்சு அந்த நிலையில் நான் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இதில் பெரிய விஷயம் கிடையாது. ஆர்வம் அப்படின்னு ஒன்று இருந்தாலே இயற்கை நம்ம கூட ஒட்டிக்கும், இயற்கையுடைய அந்த அனுகிரகம் ஒட்டிக்கும், இயற்கையுடைய வைப்ரேஷன் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். நம்ம எதை தொட்டு வச்சாலும் அது சக்ஸஸ் ஆகும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் இதுதான், எதை வச்சாலும் முளைக்கணும், தொட்டதெல்லாம் பொண்ணாகணும், எந்தவும் போனாலும் தங்கமுகமாக வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேணும். ஏன்னா எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை, என் பையன் எந்தவும் போனாலும் தங்கமுகமாக வருவான், எதை தொட்டாலும் விளங்கிருப்பாங்க. இன்றைக்கி நான் எதை தொட்டாலும் முளைக்குது. இதுக்கு என்னென்னா எனக்கு இருக்கிற ஆர்வம். ஏன்னா கடவுள் வந்து இருக்கிறார், 90% இயற்கையாக தான் கடவுள் இருக்கிறார். சூரியன், நிலம், நீர், நெருப்பு, பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி இயற்கையாக இருக்குது. ஆனால் நம்ம இயற்கையாக கல்லாகவோ இல்லை நினைப்பாகவோ இல்லை புக்கின் வடிவாகவோ கும்பிட்றமோ ஒழிஞ்சி அதை நேரில் பார்க்கும்போது அதை மதிக்கிறதில்லை. மரங்களெல்லாம் வெட்டி சாய்க்கிறோம், தேவையில்லாத பொல்யூஷனை நம்ம உண்டு பண்ணுறோம், வீட்டில் கிடைக்கிற டயர் கியர் தேவையில்லாத எடுத்து வீசுகிறோம், நிறைய குப்பையில் கொண்டு போய் பாலித்தீன் கவர் இன்றைக்கி இருக்கிறதுலையே இன்றைக்கி குணப்படுத்த முடியாத வியாதி எதுவும் கிடையாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிறது வந்து பெரிய வியாதியாக இருந்தது. அந்த 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேன்சர் தான் இன்றைக்கி இருக்கிற பாலித்தீன் பைகள். எங்கே போனாலும் ஏதோ ஒரு கடைக்கு போய் ஒரு தக்காளி ஒரு 1 கிலோ வாங்கினாலும் கூட ஒரு அண்ணாச்சிட்ட ஒரு பாலித்தீன் பை வாங்கிட்டு வந்துட்டு அந்த தக்காளி எடுத்தோன்னே அடுத்து அந்த பாலித்தீன் பை எங்கே போனால் நேராக டஸ்ட்பினுக்கு தான் போகும், குப்பை தொட்டிக்கு தான் போகும். அது போய் சேரடம் குப்பை தொட்டி. நம்ம வந்து பாலித்தீன் வாங்குறது தப்பு சொல்ல வரல, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15% கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா பாலித்தீன் கூட நம்ம கலந்துட்டோம், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும். முடிஞ்ச வரைக்கும் நான் 90% நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு 10 இடத்துல பொருள் வாங்கினாலும் 10 இடத்துல பாலித்தீன் பை தந்தாலும் அந்த பாலித்தீன் பையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கடைசியாக ஒரே ஒரு பெரிய பாலித்தீன் வாங்கி அதுக்குள்ளே எல்லா பொருளும் போட்டுக்குவேன். திருப்பி அந்த ஒரு பாலித்தீனையுமே வீட்டில் கொண்டு நீட்டாக நீட் பண்ணி அதை எப்படி தயாரித்தானோ அதே மாதிரி நல்லா நீட் பண்ணி அதை மடித்து எடுத்து பத்திரமாக வச்சுக்குவேன். வேறு ஏதாவது வரும்போது அதே பாலித்தீனை யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த பாலித்தீன் வந்து என்ன பொறுத்தவரை 90% நான் யூஸ் பண்ணுறதில்ல, 10% மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை அடுத்தவங்க வந்து பண்ணித்தருவாங்கிறது எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப நடக்காத ஒரு காரியம். நம்மளாலே என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக யோசனை பண்ணோம்னாலே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கனாலே நம்ம ஏரியாவை தூய்மைப்படுத்துறது, ஒரு நல்ல நாள் அன்றைக்கி மரம் வைக்கிறது, இல்லை யாராவது ஒருத்தர் மரம் வச்சாங்கன்னா அதுக்கு 2 சொட்டு வாட்டர் கேனில் கொண்டு போகிற தண்ணியை ஊற்றிட்டு போகிறதே பெரிய புண்ணியம் பண்ணுறதா. நம்ம போய் நிறைய ஒரு 10 மரம் நட்டுறேன், 20 மரம் நட்டுறேன்னு சிறுதுளி வனிதாம்மா சொல்லுவாங்க. 10 மரம் நட்டுறது பெருமை கிடையாது, 10 மரத்தை நட்டி வளர்த்தி கொண்டு வந்தால் தான் பெருமை. அதில் ஒரு மரம் இறந்தாலும் கூட பிரயோஜனம் இல்லை, அந்த நட்டினதுக்கு பிரயோஜனம்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. என்னோடய வேலையில் என்னென்னா நான் எல்லா ஸ்கூல்லையும் போய் மரங்களை பற்றி சொல்கிறேன். ஏதாவது ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை கூட பேசுகிறக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சதுனால், ஏன்னா இன்றைக்கி எல்லாமே புரிஞ்சுக்கூடிய வளர்ந்துட்டுருக்கிற குழந்தைகள் தான், யாருக்கிட்ட சொன்னால் ரீச் ஆகும். இன்றைக்கி நம்மளுடைய பெரிய செல்வமே குழந்தைக்கு தான். இன்றைக்கி குழந்தைகிட்ட தான் நான் மெயினாக வந்து சொல்கிறதே, அப்பா அம்மா தப்பு செஞ்சாலும் நம்ம தப்பு செய்யக்கூடாது, மறுசுழற்சி பண்ணுறது, வீட்டில் இருக்கிற காய்கறிகள் வேஸ்ட்டுக நிறையா வந்து தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வீசுகிற பொருள்கள்லாம் நம்மளுக்கு 100% தேவையுள்ள பொருட்கள் தான். நம்ம எதை வேண்டான்னு வெளியில் வீசுகிறோமோ அது அத்தனையுமே நம்ம, ஏன்னா அது நம்ம அதோடைய பயன்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் நம்ம வீட்டில் காய்கறிகள் சாப்பிட்ற தர்பூசணி இன்றைக்கி வருங்க, இப்போ நிறைய தர்பூசணி வந்து அந்த தர்பூசணியோட கழிவுகள் நிறைய, அந்த மாதிரி ஒவ்வொரு கழிவுகளையும் வீசுறதுக்கு பதிலாக வீட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி, இல்லை வாடகை வீடா இல்லை எல்லாம் கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு மாடி எல்லாமே தரையாக இருக்குன்னா ஒரு சின்ன தொட்டி எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணை போட்டு ரெடி பண்ணி வச்சாலும் கூட சின்ன சின்ன தோட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிற 2-3 செடி இருந்ததுனாலும் கூட அந்த செடிக்கு போட்டு அந்த செடியை நல்லா மேன்மையாக வர வைக்கலாம். எந்த ஒரு மருந்தோ இல்லை கெமிக்கலோ அடிக்க வேண்டிய தேவையில்லை. நான் வந்து இந்த தொழில் ஆரம்பித்து எனக்கு அதை பூர்த்தி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த இயற்கை, இந்த பசுமை. பசுமை வந்து என்னை இன்றைக்கி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. மண்ணாக இருந்த என்னை மனிதனாக்கியதே இந்த பசுமை தான். இன்றைக்கி வரைக்கும் நான் பெருமை எல்லாத்திட்டு சொல்லுவேன், என்னை மனுஷனாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே இந்த பச்சை செடிகள் இந்த மரங்கள் தான். அதனால் இதை வந்து வாழ்க்கையில் நான் சாகிற வரைக்கும், சாக போகிற தருவாயிலையும் கூட நான் இறந்ததுக்கப்புறம் கூட என்னுடைய அந்த சமாதியில் 2 மரங்கள் நட்டிருப்பேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவோட சமாதிக்கிட்ட 3 மரம் நட்டியிருக்கிறேன். இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டுருக்குது, 1 வருஷம் ஆச்சு. அந்த மரத்துக்கு போய் இப்படி கட்டி பிடிச்சனா எங்கள் அம்மாவை தொடுற ஒரு என்னோடய ஃபீலிங் வரும். அதனால் மரங்கள் வந்து கடவுளுக்கு மேலே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணோன்னா மரங்களை நடுங்க. அதே மாதிரி வீட்டு மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா இந்த காய்கறியில் ஆர்வம் வேணுங்க. கஷ்டம் கண்டிப்பாக வந்து நம்ம இயந்திர வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா எல்லாம் காலைக்கடலாம் முடிச்சுட்டு குழந்தையில அது இதனை பார்த்துட்டு கடக்கடன்னு வேலைக்கு ஓடிட்டு திருப்பி சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஓடியாந்து லேடிஸுகளாக இருந்தாலும் ஜென்ஸுகளாக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு நிறையா நீங்கள் நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கோன்னா ஒவ்வொரு டைமும் ஃபிக்ஸ் பண்ணி அதை செலவு பண்ணிங்கன்னா நிறையா டைம் மிச்சமாகும். ஆனால் யாருமே எடுக்கிறதில்ல, சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த மாதிரி கரெக்டான ஒரு திட்டம் போட்டு பண்ணோம்னால் நம்மளுக்கு டைம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டைம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு சின்ன தொட்டி வீட்டில் வந்து சுற்றியும் காரை எங்களுக்கு செடி வளர்த்துக்கு இடம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா மொட்டை மாடி இருக்குது, கண்டிப்பாக ஒரு 2 இடத்துல ஒரு மதில் சுவர்னால் இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு 2 விதை, ஒரு தக்காளி விதையோ உங்கள் குழந்தை கையில் கொடுத்து டிவி பார்க்கறதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த செடியை நட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை விட உங்கள் குழந்தைங்க அந்த செடியை பத்திரமாக பார்த்துக்கும். ஒரு பூ வந்தால் அம்மா பூ வந்துருச்சு, இலை வந்தால் கூட அம்மா நான் நட்டின செடியில் 2 இலை வந்துருச்சுன்னா ஆர்வம் வரும். அப்போ இயற்கை மேலே அதுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் வந்துடும். அப்போ என்னென்னா அவங்ககிட்ட அந்த பூ வர்றது காய் வர்றது, ஒரு தக்காளி வந்து கிலோ 1 ரூபாய்க்கு விற்றாலும் கூட அந்த ஒரு செடியிலிருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ணி அந்த தக்காளி கொண்டு வந்து நம்ம நட்டி வச்சோம்னா சமையல் பண்ணோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கைனா என்ன முதலாக தெரிஞ்சுக்குங்க. கண் கட்ட பின்னாடி தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, சில வாக்கியங்கள் இருக்குது அந்த காலத்தில் சும்மா சொல்லி வச்சுட்டு போகல. இன்றைக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மழை தண்ணி கிடைக்கல, மழை பெய்யலை, இன்றைக்கெல்லாம் அதை அனுபவிச்சுட்டுருக்குறோம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மரங்களை எப்படி பாதுகாக்கணும், அதே மாதிரி வீட்டு தோட்டங்கள் கொஞ்சம் மண், அதாவது பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% மண் எடுத்துக்கோங்க, ஒரு 25% 30% வந்து உங்களோட வீட்டில் சேர்க்குற காய்கறி கழிவுகள் எடுத்துக்கங்க, மக்கி போன கழிவுகள் எடுத்துக்கங்க, இரண்டும் வந்து கொஞ்சம் காயர் எடுத்துக்கங்க, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மொட்டை மாடியில் போய் ஒரு சின்ன பழைய உடஞ்ச பக்கெட் என்ன கிடைக்குதோ அதில் போட்டு 2-3 விதைகளை போட்டு அதில் உங்களுக்கு தேவையான கீரைகள் காய்கறிகள் எல்லாம் வைக்கலாம். முளைக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் கொண்டு போய் செடி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யோகா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு சமானம், ஒரு பெரிய குருக்கிட்ட போய் யோகா கற்றுக்கிறது அந்த மாதிரி நிறைய ஆசனம் கற்றுக்கிறத விட ஒரு செடிக்கிட்ட இருந்துட்டு அது சின்ன குமிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் அந்த பாவக்காய் கொடியெல்லாம் எடுத்து கட்டி ரெடி பண்ணிங்கனாலே பெரிய யோகாசனம் செஞ்ச மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்கும், மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதாவது உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா குறைவில்லாத செல்வத்தை விட நோயில்லாத வாழ்வே மிகப்பெரிய செல்வம்னு சொல்லுவாங்க. பணம் கொடுத்தாலோ வேறு எது கொடுத்தாலும் சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம். நம்ம வைக்கிற நட்டுற செடிகள் நல்லா தளைஞ்சு வந்தாலோ இல்லை அதில் இருக்கிற 2 காய் வந்தாலும் இனம் புரியாமல் ஒரு சந்தோஷம் வரும், நமக்குள்ளே நம்மளே பேசிக்குவோம். அந்த ஒரு பேச்சு வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்தி இனி ஒரு வயசு எச்சா வாழ்றதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அப்படி எச்சா வாழும்போது இனியும் ஒரு வருஷம் எச்சா வாழ்கிறேன்னா எனக்கு 60 வயசு வரைக்கும் தான் ஆயுசு கொடுத்துருக்கான, 61 வயசு வரைக்கும் நான் வாழ்கிறேன்னு கடவுள் கொடுத்துருந்தால் அந்த 1 வருடத்தையும் நான் இயற்கையோடு தான் பகிர்ந்து கொள்வேன். இன்றைக்கி மரங்கள் இறைவன் தந்த வரங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், மரங்களை வெட்டாதீங்க, மரங்களை வெட்டுறதை தடுங்க. ரீசனாக அந்த மரத்தை என்ன பண்ண சொல்லுங்கள், நிறைய இடத்துல உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாண நேரத்தில் கொண்டு போய் முயலுதுக்கு பதிலாக ஒரு புக்கே வாங்கி போய் கொடுக்குறதுக்கு பதிலாக நல்ல மரங்களை, அதாவது பழைய கால மரங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம், நீர்க்கடம்பு நீர் மருந்து இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் உள்ள மரங்களெல்லாம் இருக்குது, மூலிகை மரங்கள் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போகிறதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி கடவுள்கிட்ட இருக்கிற பெரிய சக்தி, கடவுள் வந்து டைரெக்டாக எல்லாத்துக்கும் உதவி பண்ண முடியாதுங்கிறதுனால இயற்கை மூலிமா எத்தனையோ காய்கறி விதைகளை எத்தனையோ மூலிகைகளெல்லாம் இன்றைக்கி ஆண்டவை உள்ளுக்குள்ளே இறச்சி விட்ருக்குறான். அது இல்லைன்னா நம்ம மெதிச்சுட்டு அதை செதுக்கிட்டு அதை வந்து களைக்கொல்லிங்கிற மருந்துகளெல்லாம் அடிச்சுட்டு அதை கொன்னுட்டு அதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து அதில் வர காய்கறியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போய் தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் சேவ் மணி, முதலாவது பார்த்திங்கன்னா சேவ் ட்ரீ, சேவ் வாட்டர், சேவ் லைஃப், சேவ் மணி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு என் தாத்தா பாட்டிகள் இருந்த ஸ்ட்ரென்த்து வேறு, அவங்க வாழ்ந்தது வந்து பார்த்திங்கன்னா 90-95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இனி நான் வந்து எத்தனை வயசு வாழ்கிறவன்னு தெரியாது, எனக்கு ஒரு 60 வயசு இருக்கும், ஆனால் என் பையன் 40 வயசுலேயே அவன் போயிடக்கூடாது. என் பையன் சொல்லும்போதே உங்களுடைய அத்தனை பேர் பையனுங்களும் வரப்போகிற சந்ததியினர்கள் 40 வயசில் ஆயுசு முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கு நம்ம எதாவது இன்க்ரீஸ் பண்ணோன்னா இயற்கையில் பற்றி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, செடிகளை பற்றி சொல்லிக் கொடுங்க. வீட்டில் ஏதாவது செடி இருந்ததுன்னா அதில் வந்து அவங்க குழந்தைகிட்ட கொடுத்து நட்ட வைங்க. ஒரு கல்யாணம் ஒரு நல்ல காரியம்னா முதல்ல செடியில் கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு மறக்க முடியாதோடைய நினைவு நாள் வந்துச்சுன்னா அவங்க ஞாபகார்த்தமாக கோவில்லையோ இல்லை அவங்க சமாதியிலையோ கொண்டு போய் மரங்கள் நட்டுங்க. இன்றைக்கி வந்து எனக்கு சுடுகாடாக இருந்த இடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஆயிடுச்சு, ஏன்னா எங்கள் அம்மா வாங்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் பர்மிஷன் கேட்டிருக்க மாநகராட்சியில் அந்த இடத்துலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தேன்னா நான் இங்கே இருக்கிற ஆளுகளை வச்சு நான் தண்ணி ஊற்றி நான் பணம் கொடுத்து நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி 3 மரத்தை நட்டி வச்சுருக்கேன். இதில் நிறையா அதில் பூங்கா பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த செடிகளை எல்லாம் பார்த்து நம்ம ஆர்வப்பட்டு முடிஞ்ச வரைக்கும் குளக்கரங்களை தூய்மை பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து மரநடு விழா வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் நம்ம வாலண்டரி, அதாவது கூப்பிடாத விருந்தாளியாக போய் கலந்துக்கலாம். குளம் தூர்வாடுறாங்க, நீ சிறிதில் இல்லாத குளம் தூர்வாரும் போது எத்தனையோ பேர் வந்து ஒவ்வொரு குழந்தையும் முதற்கொண்டு என் பையனெல்லாம் ஒரு அஞ்சு செட்டி மண் வலிச்சு போட்டிருப்பான். இத்தனை இயந்திரங்கள் இருந்தே இதை வலிச்சு போகிறதுக்கு இத்தனை நாள் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லாத காலத்தில் அன்றைக்கி எத்தனை கஷ்டப்பட்டு அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து இத்தனை ஏக்கரா குளத்தை சுத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வச்சுட்டு போனதையும் கூட நம்ம காப்பாற்றிக்க தெரியாது. சரியான மூடராக நம்ம இருந்துட்டு கண் இருந்தும் குருடனாக இருக்கிறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், குளக்கரைகளை காப்பாற்றுங்க, குளக்கரைகளை பயப்படுத்துங்க, அதில் கொண்டு போய் குப்பை தொட்டியாக வீசாதீங்க. ஒரு இடத்துல நீங்கள் போய் கவரை போட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி வரவன் இது குப்பை தொட்டியாக்குன்னு அவனும் கவர் போட, இன்றைக்கி ஊரே கவர் போட்டு அது கவரும் கவரமயமாக இருக்குது. வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு. இன்றைக்கி தமிழ் கலாச்சாரம்னா உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி ஃபாரிலிருந்து வந்து குப்பை கூட்டுறது எப்படி, குப்பை பொறுக்கிறது எப்படின்னு அத்தனை இது வந்து அவன் சொல்லி கொடுத்துட்டு நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. இது எல்லாம் விட்டுட்டு இயற்கையாக நம்ம கற்றுக்கலாம், மரங்களை நடுவோம், இயற்கையை நேசிப்போம். இன்றைக்கி நம்ம முடிஞ்ச நம்ம தெரிஞ்சதை கண்டிப்பாக நமக்குள்ளேயே வச்சுக்காம நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக கேட்குறவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஏதோ ஒரு இடத்துல அவங்க மனசு திருந்தி கண்டிப்பாக அந்த வேலையை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சமுதாய வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, மரம் வளர்ப்பு மற்றும் அதனை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றியும், அதை நம் எதிர்கால தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது பற்றியும் இன்னும் பல தகவல்களையும் நமக்காக எடுத்துக் கூறியவர் இடையிறுப்பாளையத்தைச் சேர்ந்த எஸ் கே சரவணகுமார் அவர்கள்.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிப்பதற்கு dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். கடிதங்கள் எழுதுவதற்கு விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரிக்கு எழுதுங்கள். விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகள் குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.